கீழ்படியாம நான்
போயிட்டேன்.
நான் சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம்.
ஓகே சார், ஐ ஃபர்கிவ் யூ.
சரி மகனே, நான் உன்னை மன்னித்து விட்டேன். குட் பை. டாடா.
ஹவ் ஐ ஃபர்கிவன் ஹிம்?
நான் மன்னித்து விட்டேனா?
யெஸ்.
மன்னித்து விட்டேனா?
யெஸ்.
ஆம்.
ஹவ் ஐ சேவ்ட் ஹிம்?
ஆனால் அதிலிருந்து காப்பாற்றி விட்டேனா, ரசித்து விட்டேனா?
நோ,
இல்லை.
ஹி இஸ் ஸ்டில் இன் தி பிட்.
அவன் இன்னும் குழிக்குள்ளே தான் கிடக்குறான்.
தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் பீயிங் ஃபர்கிவன் அண்ட் பீயிங் சேவ்ட்.
ஆகவே மன்னிக்கப்படுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு.
You can have your sins forgiven and you may not be saved from your sins.
உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்க முடியும்.
I'll give you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Supposing you got angry 100,000 times in your life.
நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுதுமாக 100,000 முறை நீங்கள் கோபப்பட்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்
கொள்வோம். Lord, forgive me. I got angry 100,000 times.
ஆண்டவரே, 100,000 முறை ஆண்டவரே நான் கோபப்பட்டு விட்டேன், என்னை மன்னியும்.
Lord says, forgiven.
மன்னித்து விட்டாயிட்டே ஆண்டவர்
சொல்கிறார். 100,000 times you got angry, forgiven.
100,000 முறை கோபப்பட்டீர்களே, எல்லா கோபங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது.
Blood of Jesus cleansed you.
இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி விட்டது.
Are you forgiven?
நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்களா?
Yes, 100%.
ஆம், 100% மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள்.
Are you saved from your anger?
உங்கள் கோபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா?
No, because tomorrow you get angry again.
இல்லை, நாளைக்கு மீண்டும் கோபப்பட போகிறீர்கள்.
Have you understood there is a difference between being forgiven and getting angry?
மன்னிக்கப்படுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா?
Let's say you lusted with your eyes 100,000 times in your life.
100,000 முறை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்களினால் இச்சித்து விட்டீர்கள்.
Lord, I'm sorry, I did it 100,000.
ஆண்டவரே, 100,000 முறை பண்ண நான் இச்சித்து விட்டேன், என்னை மன்னியும் என்று கேட்கிறீர்கள்.
Forgiven.
மன்னிக்கப்பட்டாயிற்று.
Are you saved?
நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா?
You lust again tomorrow.
நாளைக்கு மீண்டும் இச்சிக்கிறீர்கள்.
Don't be happy with being forgiven.
ஆகவே மன்னிக்கப்பட்ட காரியத்திலேயே நீங்கள் சந்தோஷப்பட்டு விட வேண்டாம்.
That is good.
அது நல்லதுதான்.
But his name is Jesus, not because he will forgive people, but because he will save people from their sins.
அவருடைய பெயர் இயேசு. ஏனென்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதல்ல, பாவங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர்.
That's why nobody could know him in the Old Testament.
ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் யாருமே அவரை அறியவில்லை.
In the Old Testament, they could only know forgiveness.
பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் பாவ மன்னிப்பு மட்டுமே.
Many of you say Psalm 103 in your homes.
உங்களில் அநேகர் சங்கீதம் 103 வீடுகளிலே சொல்கிறீர்கள்.
Many churches they say that.
அநேக சபைகளிலே சொல்கிறார்கள்.
Bless the Lord, O my soul.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
Forget not all his benefits.
என் அவருடைய சகல உபகாரங்களை மறவாதே.
He forgives all your sins.
அவர் சகல அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவர்.
David said that 1000 years before Christ.
கிறிஸ்து வருவதற்கு 1000 வருடங்கள் முன்பதாக தாவீதே சொன்னார்.
He knew forgiveness.
அவருக்கு பாவ மன்னிப்பை அறிந்திருந்தார்.
How many sins?
எத்தனை பாவங்களும்? எல்லா பாவங்களும்.
But he could not say like this.
ஆனால் இது போல அவர் சொல்ல முடியவில்லை.
Bless the Lord, O my soul, who saves me from all my sins.
என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சிக்கிறவரே, என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியவில்லை.
That is Jesus.
அதான் இயேசு.
Nobody could save people from all their sins except
யாருமே இயேசுவை தவிர ஜனங்களுடைய எல்லா பாவங்களிலும் ரட்சிக்கிறவரே இல்லை.
Supposing you hear a message in the church.
சபையில் ஒரு செய்தியை கேட்கிறீர்கள்.
You must not lust with your eyes.
உடைய கண்களால் இச்சிக்க கூடாது.
You must not get angry.
நீங்கள் கோபப்படக்கூடாது.
You must not tell lies.
பொய் சொல்லக்கூடாது.
From today onwards, I'm not going to lust.
இன்றிலிருந்து நான் இச்சிக்க மாட்டேன்.
I'm not going to get angry.
இன்றிலிருந்து கோபப்பட மாட்டேன்.
Within 2 days you'll break that.
2 நாட்கள் தான் தாக்கு பிடிக்கும், அதுக்கு பிறகு தீர்மானத்தை உடைத்து விடுவீர்கள்.
Because you cannot save yourself.
ஏனென்றால் நீங்களாகவே உங்களை ரட்சித்துக் கொள்ள முடியாது.
His name is Jesus because he will save me from my sins.
அவருடைய பெயர் இயேசு. ஏனென்றால் அவருடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சிக்கிறவர்.
You are trying to save yourself.
நீங்கள் உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள்.
If you have fallen into a deep well, can you pull yourself out?
நீங்கள் ஒரு ஆழமான கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டால் நீங்களாகவே வெளியே வர முடியுமா?
Somebody else must lift you up.
யாரோ ஒருவர் உங்களை தூக்க வேண்டியிருக்கிறது.
He will save you from whatever sin you are fallen in.
நீங்கள் எந்த பாவத்திலே விழுந்திருந்தாலும் அவர் அதிலிருந்து உங்களை ரட்சிக்க வல்லவர்.
As completely he forgave you, so completely he can save you also.
எந்த அளவுக்கு முழுமையாக உங்களை மன்னித்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு முழுமையாக உங்களை ரட்சிக்க முடியும்.
So we must know Jesus not only as forgiver but savior.
ஆகவே இயேசுவை மன்னிக்கிறவராக மட்டுமல்ல, மீட்பராக, ரட்சிக்கிறவராக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
We call him savior.
நாம் அவரை ரட்சகர் என்று அழைக்கிறோம்.
But you are not immersed in that name.
ஆனாலும் நாம் அவரை அந்த பெயரிலே நாம் முழுகவில்லை.
We must be immersed in Jesus, one who saves me from all my sin.
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை ரட்சிக்கக்கூடிய இயேசு என்கிற பெயரிலே நான் முழுகிருக்கிறேன்.
Lord, I believe that.
ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன்.
I take the name of Jesus.
நான் இயேசுவின் பெயரை எடுத்துக் கொள்கிறேன்.
We pray in the name of Jesus.
நாம் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி
ஜெபிக்கிறோம்.
அவருடைய பொருள் என்ன?
Oh, I'm praying in the name of one who will save me from all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை ரட்சிக்கிறவருடைய பெயரினாலே இந்த ஜெபத்தை
கேட்கிறேன். Oh Lord, I am in a pit. so many sins.
ஆண்டவர் எத்தனையோ பாவங்கள் என்கிற குழிகளுக்குள்ளே நான் இருக்கிறேன்.
Your name is Jesus.
ஆனால் உம்முடைய பெயர் இயேசு.
I want to be immersed in that name.
நான் அந்த பெயரிலே முழுக வேண்டுமே.
I want to be saved from all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நான் இரட்சிக்கப்பட வேண்டும்.
I am praying in the name of Jesus.
நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.
So many times we have said that in the name of Jesus, in the name of Jesus. இயேசுவின்
நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என்று பல முறை நாம் சொல்லி இருக்கிறோம்.
But it's only a ritual.
அது ஒரு சடங்காச்சாரமாய் அமைந்து விட்டது.
Don't know the meaning of that name.
அதனுடைய பொருள் நமக்கு தெரியவில்லை. இந்த பெயருடைய அர்த்தம் தெரியவில்லை.
Today you know the meaning of that name.
இன்றைக்கு அந்த பெயருடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிந்து
விட்டது. One who can save you from all your sins.
உங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை இரட்சிக்கிறவர்.
I believe that.
நான் இதை நம்புகிறேன்.
I never need to get angry again in my life.
நான் என் வாழ்க்கையில மீண்டுமாய் கோபப்பட போவதில்லை.
I never need to lust with my eyes again.
மீண்டுமாய் என்னுடைய வாழ்க்கையில இச்சிக்க தேவையே இல்லை.
I never need to love money again.
இனிமாய் பண ஆசையிலே நான் வாழ தேவையில்லை.
I never need to hate my enemies again.
மீண்டுமாய் நான் என்னுடைய விரோதிகளை வெறுக்க தேவையில்லை.
I don't have to tell lies anymore when I am in a difficult situation.
கடினமான சூழ்நிலையில் மாட்டிக் கொண்டால் நான் பொய் பேச தேவையில்லை.
If I have to tell the truth and lose my job, I will tell the truth and lose my job.
உண்மையை பேசுகிறேன் என்று வேலையே போய்விடும் என்றாலும் பரவாயில்லை என்று வேலையை நான் இழந்துவிட்டு நான் உண்மைதான் பேசுவேன்.
Jesus has saved me from all my sins.
ஏனென்றால் இயேசுவினுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை இரட்சித்திருக்கிறார்.
What a wonderful life.
என்ன அருமையான ஒரு வாழ்க்கையை பாருங்கள்.
Can you imagine what will happen in your home, husband and wife, if you are saved from all your sins?
கணவன் மனைவியாக நீங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் இரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் உங்கள் குடும்பத்திலே?
You say Jesus is the head of your house.
இயேசுவை வீட்டின் தலைவர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
He is saved from all sin in your house.
உங்களுடைய குடும்பத்திலே உள்ள எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை இரட்சிக்கிறவர்.
Let us be immersed in the name of the Son.
இதுதான் குமாரனுடைய நாமத்திலே முழுகுவது என்பதற்குரிய அர்த்தம்.
It means to be saved from all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் ரட்சிக்கப்படுவது என்பதுதான் என்னுடைய அர்த்தம்.
I must believe that.
நான் இதை நம்ப வேண்டும்.
He is one who can, in whose name I can go to the Father.
இந்த இவருடைய பெயரிலே தான் நான் தகப்பனிடத்திலே செல்ல முடியும்.
What did Jesus say that you go to the Father and ask in my name?
இயேசு என்ன சொன்னார்? பிதாவினிடத்திலே போய் என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள் என்று சொன்னார்.
What does it mean to ask the Father in Jesus name?
பிதாவினிடத்திலே போய் இயேசுவின் நாமத்திலே கேட்பது என்றால் என்ன பொருள்?
It means to ask in the name of one who can save me from all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களையும் இரட்சிக்க வல்லமுள்ளவருடைய பெயரிலே நான் வருகிறேன் என்று
கேட்பதாக. From today onwards,
இன்றிலிருந்து,
whenever you pray in the name of Jesus, remember what you heard today.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்களோ அதை நான் சொன்னதை இப்பொழுது சொன்னதை நினைவு கூறுங்கள்.
Resist the devil in the name of Jesus.
எப்பொழுதெல்லாம் பிசாசை இயேசுவின் நாமத்தினால் எதிர்க்கிறீர்களோ,
don't just take it like a mantra.
இதை மந்திரமாய் நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை.
You know, like people say, hallelujah, 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 hallelujah.
Hallelujah, 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 hallelujah என்று சொல்லி மந்திரத்தை போல சில சொல்கிறார்கள்.
சோத்ரம், 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 சோத்ரம்,
சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்.
ஏசு, 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 ஏசு,
ஏசு, ஏசு, ஏசு, ஏசு, ஏசு.
Don't be deceived like that.
இப்படி நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம்.
You think Jesus sat and said, Father, 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 Father. You think he said that?
இயேசு பிதாவே 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எங்கேயாவது வேதத்தில்
பார்த்தீங்களா? He was not a Pentecostal.
அவர் பெந்தேகோஸ்தேக்காரர் அல்ல.
He was the son of God.
அவர் தேவகுமாரர்.
He said, Father, once, it was enough.
ஒருமுறை பிதாவே என்று சொன்னால் அது போதும்.
By saying it 100 times, it doesn't make a difference.
100 முறை சொன்னால் அது எந்த ஒரு வித்தியாசமும் அதில் இருப்பதில்லை.
I don't, my son doesn't come to me and say, Daddy, 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 Daddy.
என்னுடைய பையன் நேரத்தில் வந்து அப்பா 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 என்று கூப்பிட்டுக் கொண்டே
இருப்பதில்லை. What's wrong with your son? Are you all right?
என்னப்பா மனசுல இருந்து கோளாறாயிடுச்சா? நீ சரியா தான் இருக்கிறாயா?
So don't believe all this blind repetition.
ஆகவே குருடுத்தனமான இந்த திருப்பி 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 சொல்லக்கூடிய மந்திரத்தை போல நீங்க
in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே என்று சொன்னால் போதும்.
Number of times,
அநேக சமயங்களிலே,
I've had to cast out demons from people.
நான் ஜனங்களிடத்திலிருந்து பிசாசுகளை விரட்ட வேண்டியிருந்திருக்கிறது.
One word,
ஒரே ஒரு வார்த்தை.
Only once,
ஒரே ஒரு முறை.
In the name of Jesus, get out of that person.
இயேசு நாமத்தினாலே இந்த ஆளை விட்டு போ.
Gone.
போய்விட்டது.
If I speak in faith, only once.
விசுவாசத்தினாலே ஒரே ஒரு முறை பேசினால் போதும்.
No demon can stand in front of that name, even if it is mentioned once.
ஒரே ஒரு முறை இந்த பெயர் குறிப்பிடப்பட்டாலே போதும், எந்த பிசாசும் அந்த பெயருக்கு முன்பாக நிற்க
முடியாது. In the name of Jesus, in the name, in the name of Jesus.
இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் என்று திருப்பி 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 சொல்ல தேவையில்லை.
It's not a mantra.
இது ஒரு மந்திரம் அல்ல.
If you are immersed in that name,
நீங்கள் அந்த பெயரிலே முழுகியிருந்தால்,
there's mighty power in that name.
அதிலே வல்லமை உள்ள வல்லமை இருக்கிறது, பெரிய வல்லமை இருக்கிறது.
In the name of one who came to save me from all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை ரட்சிக்க வந்தவருடைய பெயரினாலே,
Satan, you have no power over me.
சாத்தானே, உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை.
You made me sin so much in my life, you wretched devil.
பொல்லாத பிசாசே, என் வாழ்நாள் முழுதும் என்னை பாவம் செய்து செய்ய வைத்தவனே,
I come to you in the name of Jesus who has saved me from my sin.
இப்பொழுது என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சித்தவரை, அவருடைய பெயரினாலே வருகிறேன்.
And who is going to save me from all the remaining sins in my life.
என்னுடைய வாழ்க்கையில் மீதியுள்ள எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை காப்பாற்ற வல்லவர், ரட்சிப்பாளர்.
Say to Satan, you got no power over me.
அப்பொழுது பிசாசை பார்த்து, எனக்கு உன் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்ல முடியும்.
Must be immersed in that name.
அந்த பெயரிலே முழுக வேண்டும்.
Mighty power in that name.
அந்த பெயரிலே ஒரு பலத்த வல்லமை இருக்கிறது.
Everybody can't use it.
எல்லாரும் இந்த பெயரை பயன்படுத்த முடியாது.
Those who want to be saved from all their sins, they can use it.
எல்லா பாவங்களிலிருந்தும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற விருப்பமுள்ளவர்கள் மட்டுமே இந்த பெயரை பயன்படுத்த முடியும்.
That is being immersed in the name of the Son.
இதுதான் குமாரனுடைய நாமத்திலே முழுகுவதற்கு பாகிருக்கிறது.
And third,
மூன்றாவது,
name of the Father, the
பிதா,
Son,
குமாரன்,
the Holy Spirit.
பரிசுத்தாவியின் நாமத்தினாலே.
The name of the Holy Spirit.
பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே.
The third person of the Trinity.
திரித்துவத்திலே இருக்கக்கூடிய மூன்றாவது நபர்.
When God decided for the names for the three persons of the Trinity,
இந்த திருத்துவத்திலே மூன்று பெயர்களுடைய பெயர்களை வைக்க வேண்டும் என்ற தீர்மானம் பிதா எடுத்த பொழுது,
why did the Father use Holy Spirit?
ஏன் பிதாவானவர் பரிசுத்தாவி என்கிற பெயரை பயன்படுத்தினார்?
Because the Holy Spirit gives us many other things.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பல காரியங்களை கொடுக்கிறார்.
Jesus said you will get power.
உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று இயேசு சொன்னார்.
Why didn't God call him powerful spirit?
ஏன் வல்லமுள்ள ஆவியானவர் என்று அவரை அழைக்கவில்லை?
Father, Son and powerful spirit.
பிதா, குமாரன், வல்லமுள்ள ஆவியானவர் என்று சொல்லவில்லை.
Or he gives us wisdom. Why didn't he call him Father, Son and wise spirit?
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். ஏன் பின்னர் பிதா, குமாரன், ஞானமுள்ள ஆவி என்று சொல்லவில்லை?
Or why didn't he call him loving spirit? Because he fills our hearts with love.
அவர் நம்முடைய இருதயத்தை அன்பினால் நிரப்பிறபடினால் ஏன் அவர் அன்பான ஆவியானவர் என்று சொல்லவில்லை?
Have you thought of that?
இதை எண்ணி பார்த்திருக்கிறீர்களா?
Why did the Father give him the name Holy Spirit?
பிதாவானவர் ஏன் அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்கிற பெயரை கொடுத்தார்?
There was one man who came to CFC Bangalore, our church, some years ago.
சில ஆண்டுகள் முன்பாக CFC சபை பெங்களூர்ல இருக்கக்கூடிய சபையிலே ஒரு நபர் வந்தார்.
If you have come there for our conference, you see how we clap and shout and raise our hands and do everything.
இப்பொழுது நீங்கள் பெங்களூர் சபைக்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஆராதிக்கிறோம், கைத்தட்டி பாட்டு பாடுகிறோம் எல்லாம் நீங்கள் பார்த்திருந்திருப்பீர்கள்.
But this man felt we are not making enough noise.
ஆனால் இந்த வந்த நபர், நீங்கள் போதுமான சத்தம் போடவில்லை என்று சொன்னார்.
And he said, you don't have the Holy Spirit here.
ஆகவே உங்களுக்கு இங்கே பரிசுத்த ஆவியானவரே இல்லை, ஆவி இல்லாத சபை என்று சொல்லிவிட்டார்.
I said, how do you say that?
எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்று கேட்டேன்.
How do you know we don't have the Holy Spirit?
உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன்.
Have you come and lived with me in my home, see how I speak to my wife?
எங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் வாழ்ந்து இருந்து பார்த்தீர்களா, நான் என் மனைவியிடத்தில் எப்படி பேசுகிறேன் என்று பார்த்தீர்களா?
How do you know whether I have Holy Spirit or not?
எனக்கு பரிசுத்தாவின் இருக்கிறாரா இல்லையா என்று எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் என்று கேட்டேன்.
How I handle money?
பணத்தை நான் எப்படி புழங்குகிறேன் என்பதை பார்த்தீர்களா, கையாளுகிறேன் என்று பார்த்தீர்களா?
Have you seen how I brought up my children?
என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறேன் என்று பார்த்தீர்களா?
Have you seen how I speak to my co-workers?
என்னுடைய சக ஊழியர்களிடத்தில் எப்படி பேசுகிறேன் என்று பார்த்தீர்களா?
Do you know what type of thoughts I'm thinking?
நான் எவ்விதமான எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் அறிந்தீர்களா?
How do you know? We don't have Holy Spirit.
இவங்களெல்லாம் பார்க்காமலே எங்களுக்கு பரிசுத்தாவி இல்லை என்று எப்படி நீங்கள் சொன்னீர்கள்?
You don't have enough noise.
உங்களுக்கு இங்கே போதுமான சத்தம் இல்லை உச்சாமலே என்று
சொன்னேன். I said, that is the difference.
ஓ, அதுதான் வித்தியாசம் என்று சொன்னேன்.
Your Trinity is Father, Son and noisy Spirit.
உங்களுடைய திருத்துவம் பிதா, குமாரன், சத்தம் போடுகிற ஆவி.
My Trinity is different.
என்னுடைய திருத்துவம் வித்தியாசமானது என்று
சொன்னேன். My Trinity is Father, Son and Holy Spirit.
என்னுடைய திருத்துவம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர்.
Your spirit gives you noise, my spirit gives me holiness.
உங்களுடைய ஆவியான ஆவி உங்களுக்கு சத்தத்தை கொடுக்கிறது, என்னுடைய ஆவி உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது.
Don't say we don't have holy spirit, say we don't have noisy spirit.
ஆகவே எங்கள் கூட்டத்துக்கு வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லாத சபை என்று சொல்ல வேண்டாம், சத்தம் போடுகிற ஆவி இல்லாத சபை என்று வேணால் சொல்லுங்கள் என்று சொன்னேன்.
Noise, I was in the military, I knew how to make noise in the parade ground also. I don't need holy spirit.
பட்டாளத்திலே இருந்திருக்கிறேன், ஆகவே கட்டாந்திரையில் வெட்டாந்திரையில் எப்படி சத்தம் போடுவது என்பதை குறித்து மறந்திருக்கிறேன்.
You don't need to be have holy spirit for that.
அப்படி சத்தம் போடுவதற்கெல்லாம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை.
You get drunk,
நல்லா குடித்து ஒரு மனுஷனை பாருங்க,
they are make enough noise also.
அவர்களும் போதுமான அளவு சத்தம் போடுகிறார்கள்.
They also have noisy spirit.
அவர்களும் சத்தம் போடுகிற ஆவி அவர்களுக்கு இருக்கிறது.
Holy spirit,
அது பரிசுத்த ஆவியானவர்.
You can't get on parade ground or with drunkenness or anything.
நீங்கள் அதை பட்டாள மைதானத்திலேயோ அல்லது குடி போதினாலேயோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது.
What does the Holy Spirit come to give us first of all?
பிரதானமாக பரிசுத்த ஆவியானவர் எதை கொடுக்க முடியாது வருகிறார்?
He may give us many other things.
பல காரியங்களை நமக்கு கொடுக்கலாம்.
He may make me shout unto the Lord and clap my hands for joy.
நான் தேவனை கை தட்டி சத்தம் போட்டு உற்சாகமாய் அவரை துதிக்க முடியாது செய்யலாம்.
But first of all he gives me holiness.
ஆனால் முதலாவதாக அவர் பரிசுத்தத்தை கொடுக்கிறார்.
Remember that.
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
He gives us holiness first of all.
முதலாவதாக பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறார்.
Have you been immersed?
இந்த பெயரிலே நீங்கள் முழுகிறீர்களா?
In the name of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் என்கிற பெயரிலே முழுகிறீர்களா?
How many churches there are today?
இன்றைக்கு எத்தனை சபைகள் இருக்கிறது?
Where they sing.
பாடல் பாடுகிறார்கள்.
And they increase the speed of the singing.
பாடல் பாடி அந்த தாளத்தை கூட்டிக் கொண்டே போகிறார்கள்.
And the drums get faster, 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 faster.
அந்த ட்ரம் அடிக்கிறது அப்படி குடிக்கொண்டே போகிறது.
And they say, Holy Spirit has come.
பரிசுத்த ஆவி வந்து விட்டார்ன்றே எல்லாரும் சத்தம் போட ஆரம்பித்து விடுவார்கள்.
That is noisy.
அது சத்தம் போடுகிற ஆவி.
We are talking about Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்.
Holy Spirit is the one who controls your tongue.
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாவை கட்டுப்படுத்துகிறார்.
Controls your eyes.
நம்முடைய உங்களை கண்களை கட்டுப்படுத்துகிறார்.
Controls your thoughts.
உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறார்.
Controls your hands so they don't commit sin.
கரங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் கரங்களை கட்டுப்படுத்துகிறார்.
That is Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியானவர்.
Are you immersed in the name of the Holy Spirit?
நீங்கள் பரிசுத்த ஆவி என்கிற நாமத்திலே முழுகி இருக்கிறீர்களா?
Does he control your eyes? So many sins with my mother tongue.
இந்திய தாய் மொழியிலே பல பாவங்களை நான் செய்திருக்கிறேன்.
And if the Holy Spirit can only give me other tongues but cannot control my mother tongue.
இந்திய மறுபாஷை அவர் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் தாய் பாஷையை கட்டுப்படுத்த முடியாத ஆவியானவருக்கு.
And I don't know whether it is Holy Spirit.
அப்படியானால் அது பரிசுத்த ஆவியானவரா இல்லையா என்று எனக்கு தெரியாது.
It is Father, Son and tongue speaking spirit.
அது அப்படியானால் பிதா குமாரன் அன்னிய பாஷை பேசுகிற ஆவியானவர்.
Maybe any spirit, I don't know.
அல்லது வேறு எந்த ஆவியாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது.
Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர்,
you can give me tongues like on the day of Pentecost.
பெந்தேகோஸ்தே நாளிலே கொடுக்கப்பட்டது போல வெவ்வேறு பாஷைகள் எனக்கு கொடுக்க முடியும்.
He also controls my mother tongue.
அதே சமயத்திலே என்னுடைய தாய்மொழியையும் பேசுகிறதையும் அவர் கட்டுப்படுத்துகிறார்.
I want to be immersed in the name of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் என்கிற பெயரிலே நான் முழுக வேண்டும்.
So I hope you understood something today about what it means to be immersed.
ஆகவே
in the name of the Father and the Son and the Holy Spirit.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்திலே முழுகுவது என்றால் என்ன என்பதை நீங்கள் சற்று விளங்கிக் கொண்டீர்கள்
என்று நம்புகிறேன்.
இதற்காக தான் நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்கள்.
You understood something of it today.
இன்றைக்கு இதிலே சற்றேனும் விளங்கிக் கொண்டீர்களா?
Now you say Lord it has come into my head.
ஆண்டவரே இப்பொழுது என்னுடைய தலையிலே அது வந்திருக்கிறது.
I want the Holy Spirit to make it penetrate my whole life now.
ஆண்டவரே இந்த சத்தியமானது என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஆவியானவரை பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I want my whole being to be immersed in the name of the Father, Son and Holy Spirit.
அது என் முழுவதுமாய் ஊடுருவி பாய்வது மட்டுமல்ல என்னுடைய முழுமையும் பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக முழுக வேண்டும் என்று விரும்புகிறேன்.
We praise God for the amazing revelations God gives us in the church.
சபையிலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வியக்கத்தக்க வெளிப்பாடுகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
That you can never hear anywhere else on the face of the earth.
இந்த பூமியின் பரப்பிலே வேறு எங்கும் கேட்க முடியாத சத்தியங்கள்.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
All our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது.
Will you pray to God?
நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பீர்களா?
Say, Father.
பிதாவே.
அப்பா.
Pa,
I want to know you.
நானும் அறிந்து கொள்ள வேண்டும்.
As a little child.
சிறு குழந்தையைப் போலவே அறிந்து கொள்ள வேண்டும்.
I want to be like a little child to the end of my life.
என் வாழ்க்கை முடிவு பரியந்தம் நான் சிறு குழந்தையைப் போல இருக்க விரும்புகிறேன்.
Lord Jesus,
ஆண்டவராக இயேசுவே,
I want to use your name.
உம்முடைய நாமத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன்.
You will save me from all my sins.
இந்த எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை ரட்சிக்க வல்லமையுள்ளவர்.
Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர்,
along with all the other wonderful gifts you give me holiness too.
ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா அற்புதமான வரங்களோடு கூட எனக்கு பரிசுத்தத்தையும் தாரும் ஆண்டவரே.
Thank you.
நன்றி ஆண்டவரே.
Thank you for hearing me.
என்னை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
disciples before he ascended up to heaven.
இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார்.
Those are almost the last words.
அவைகள்தான் இயேசு சொல்லிய கடைசி வார்த்தைகள்.
It's found in Matthew chapter 28.
மத்தேயு 28 அதிகாரத்திலே அந்த கட்டளைகள்
காணப்படுகிறது. Verse 18 to 20.
18 வசனம் முதல் 20 வசனம் வரை.
And the reason we have a conference here is to fulfill these verses.
இங்கே நாம் வைத்திருக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தின் நோக்கம் இந்த வசனத்தை நிறைவேறுதலுக்காக தான்.
Every conference we had is to obey this command.
இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிக்கும்படியாக தான் நாம் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் கூட்டங்களையும் ஒழுங்குபடுத்துகிறோம்.
And we have to obey this command till Jesus comes again.
இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரும் வரை நாம் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
The first thing Jesus said.
இயேசு சொன்ன முதல் காரியம்
was all authority verse 18 has been given to me in heaven and earth.
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
That's the first thing we need to know.
நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
That this earth is being run by Jesus Christ.
இந்த பூமியானது இயேசுவினாலே இயேசுவினாலே நடத்தப்படுகிறது.
Now on this earth there is a system called the world system.
இந்த பூமியின் மீது ஒரு அமைப்பு இருக்கிறது. அது இந்த உலக அமைப்பு என்று நாம் காண்கிறோம்.
When the Bible speaks about the earth and the world, two different things.
வேதம் பூமி என்றும் சொல்கிறது, உலகம் என்று சொல்கிறது, இரண்டுமே இரண்டு வித்தியாசமான காரியங்கள்.
The ruler of this world is the devil.
இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு என்று பார்க்கிறோம்.
That means this world system.
அது எதை குறிக்கிறது என்றால் இந்த உலக அமைப்பு.
Politics,
அரசியல் அமைப்பு.
Cinemas,
சினிமா உலகம்.
Television,
டிவி உலகம்.
Even education, colleges,
படிப்பு கல்லூரிகளில் உள்ளதன படிப்புத்துறை கல்வித்துறை.
Medical science,
மருத்துவ விஞ்ஞானம்.
So much is under the control of the devil.
இவைகளிலே பல பல காரியங்கள் பிசாசினுடைய ஆளுகைக்கு கட்டுக்குள்ளாக இருக்கிறது.
And he gets people into these systems to make money and to rule people.
ஜனங்களை மீது ஆதிக்கம் செல்லும்படியாகவும் ஜனங்களை பணம் சம்பாதிக்க வைக்கும்படியாகவும் சாத்தான் ஆளுகிறான்.
That is the principle of this world.
அதுதான் இந்த உலகத்தினுடைய கோட்பாடாக இருக்கிறது.
Make money,
பணத்தை என்ன எப்படி வேண்டுமானாலும் சம்பாதி.
Rule over people,
ஜனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்து.
That is the principle of the political world.
இதுதான் இன்றைக்கு காணப்படக்கூடிய அரசியல் அமைப்பின்
தத்துவமாக இருக்கிறது. That is the principle of the business world.
இன்றைக்கு காணப்படுகிற வியாபார உலகத்தின் தத்துவமாக இருக்கிறது.
And even doctors who are supposed to help people, their aim is to make money and to rule over people.
மக்களுக்கு பணி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட மருத்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கூட அவருடைய நோக்கம் எல்லாம் பணம் சம்பாதிப்பதிலேயே தான் மாறிவிட்டது.
People go for education to make money and rule over people.
எப்படியாவது படித்து விட்டு நான் ஜனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும், ஆள வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று படிப்பை தொடர்கிறார்கள்.
What are the two things? Make money and rule over people.
நான் சொன்ன இரண்டு காரியங்கள் என்ன? பணத்தை எப்படியாகிலும் சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்கள் மீது ஆளுகை செய்ய வேண்டும்.
பாலிடிக்ஸ், பிசினஸ்,
அரசியல் ஆகட்டும், தொழில் துறையாகட்டும், கல்வித்துறையாகட்டும்,
சினிமா
சினிமா துறையாகட்டும்,
டெலிவிஷன்
டிவி துறையாகட்டும்,
மெடிக்கல் சயின்ஸ்
மருத்துவ துறையாகட்டும்,
எவ்ரி திங்
எல்லா துறைகளுமே.
And when pastors also are run by these two principles, then the world has come into the church also.
பாஸ்டர்களும் இந்த இரண்டு தத்துவங்களின்படி வாழ ஆரம்பித்து விட்டால் உலகமானது இந்த உலக அமைப்பானது சபைக்குள்ளேயும் பூந்து விட்டது.
What is that? Make money and rule over people.
பணத்தை சம்பாதிப்பது, ஜனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது என்கிற இரண்டு காரியம்.
You want to be free from the ruler of this world.
இந்த உலகத்தின் அதிபதியிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால்
you must have no desire for these two things.
இந்த இரண்டு காரியங்களுக்கு உங்களுக்கு சற்றேனும் விருப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும்.
God will give you plenty of money, that's up to him.
தேவனை உங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுப்பது தேவனை பொறுத்த காரியம்.
But don't love it.
ஆனால் அதை நேசிக்க வேண்டாம்.
God may make you an elder over many people, but don't love that position.
அநேக ஜனங்களுக்கு மீது உங்களை ஒரு மூப்பராய் தேவன் ஏற்படுத்தலாம், ஆனால் அந்த ஸ்தானத்தையோ நீங்கள் நேசிக்க கூடாது.
The moment you love position and money, the god of this world has got you.
பணத்தையும் ஸ்தானத்தையும் நேசிக்க ஆரம்பித்த உடனே இந்த உலகத்தின் அதிபதி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டான் என்று சொல்லலாம்.
Not if you have money.
உங்களுக்கு பணம் இருந்தால் அவன் என்று அல்ல.
Not if you have a position.
உங்களுக்கு ஸ்தானம் இருக்குமேயானால் என்று அல்ல.
No. But when you love money and love position,
நீங்கள் பணத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால், பணத்தை ஸ்தானத்தை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால்,
but that is the world system.
இது உலக அமைப்பு.
But here Jesus speaks about the earth.
ஆனால் இங்கே இயேசு பூமியை குறித்து பேசுகிறார்.
Authority on this earth,
பூமியில் உள்ள அதிகாரம், அது இயேசு கிறிஸ்துவிடத்திலே தான் இருக்கிறது.
And if we live under that authority,
அந்த அதிகாரத்துக்கு கீழாக நாம் வாழும் பொழுது,
then the god of this world has no power over us.
அந்த உலகத்தின் அதிபதிக்கு நம் மீது எந்த வல்லமையும் இருக்காது.
And with that authority,
இந்த அதிகாரத்தோடு,
what are we supposed to do?
நாம் என்ன செய்ய வேண்டும்?
We go into every nation,
நாம் சகல ஜாதிகளிடத்திலேயும் புறப்பட்டு செல்ல வேண்டும்.
To make disciples,
அவர்களை சீஷராய் மாற்ற வேண்டும்.
That's what he said.
அதைத்தான் அவர் சொல்லுகிறார்.
Now all of us don't have the calling to go to every nation.
Ella naattukkum povadharku desathukkum povadharku nam ellarkum alaippu illai.
You may be called only to go to your little village.
Ungaliya siru gramathirku selvadharku mattume ungalku alaippu irukkalam.
Or Tamil Nadu state.
Alladhu Tamil Nadu maanilam.
God gives different callings to different people.
Devan vyathyasamana makkalukku vyathyasamana alaippai kodukkar.
Some people are called to reach a country, some many countries.
சிலர் பல நாடுகளிலே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
Some people are called just to preach in one small village all their life.
ஒரு சிலர் தங்கள் வாழ்நாள் முழுதுமாய் ஒரு சிறு கிராமத்திலேயே இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
God is the one who decides all that.
இவைகள் எல்லாம் தீர்மானிக்கிறவர் தேவன்தான்.
But what is the purpose, whether it's a small village or the whole world?
ஆனால் சிறு கிராமமாய் இருந்தாலும் சரி முழு உலகமாய் இருந்தாலும் சரி நோக்கம் என்ன?
Make disciples.
சீஷர்களாய் மாற்றுவது.
And then baptize them in the name of the Father, Son and Holy Spirit.
அதற்கு பிறகு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம்
கொடு. After that what do you do?
அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்?
Teach them to do every single thing that Jesus commanded.
இயேசு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
And that is what we are doing now.
இப்போது நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்.
Teaching people to do what Jesus has commanded.
இயேசு எதை கட்டளையிட்டாரோ அதை கைக்கொள்ளும்படியா இப்போது போதித்துக் கொண்டிருக்கிறோம்.
To love him.
அவரை நேசிக்கவும்.
To bring up our family in a godly way.
நம்முடைய குடும்பத்தை தேவ பக்தி கேற்ற விதத்தில் வளர்க்கவும்.
To love our enemies.
நம்முடைய சத்துருக்களை நேசிக்கவும்.
To do good to all people.
எல்லாருக்கும் நன்மை செய்ய.
To deliver people who are possessed by demons.
பிசாசினாலே பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க.
And to live upright lives.
நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ.
To be a light in the midst of the darkness.
இருளின் மத்தியிலே ஒரு சிறு தீபமாய் பிரகாசிக்க.
And if we do that,
இதை நாம் செய்யும் பட்சத்தில்,
Jesus has promised in this verse,
இயேசு இந்த வசனங்களிலே வாக்கு பண்ணியிருக்கிறார்,
be with us always till the end of the age.
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Now I don't want to speak about everything in this verse now.
இப்பொழுது இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் பேசுவதற்கு நான் இங்கே இல்லை.
One thing.
ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல
விரும்புகிறேன். In the middle of this, it says in verse 19.
19வது வசனத்திலே பார்க்கிறோம்,
to baptize them.
அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து.
Now the word baptism in English, in this English Bible, is not originally an English word.
இந்த ஞானஸ்நானத்தை குறிக்கிறது ஆங்கில வார்த்தை baptism என்பது அது உண்மையாலுமே ஆங்கிலத்திலிருந்து வந்தது அல்ல.
It is a word which comes from the Greek language.
கிரேக்க பாஷையிலிருந்து வந்ததான ஒரு வார்த்தை தான் இந்த baptism.
The Bible, New Testament, was written in the Greek language first.
முதல் முறையாக இந்த புதிய ஏற்பாடானது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதாகும்.
Matthew wrote it in that language.
மத்தேயு கிரேக்க பாஷையிலே இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார்.
And in the Greek language, baptism only means to dip or immerse.
அந்த கிரேக்க மொழியிலே இருக்கக்கூடிய பேப்டிசம் என்கிற வார்த்தையானது முழுக்குவது என்பதற்கு என்கிற அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது.
When you baptize in water, you are immersing a person in water.
தண்ணீரிலே ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது என்று சொன்னால் அந்த தண்ணீருக்குள்ளாக அவரை முழுக்குவதாகும்.
And when you are baptized in the Holy Spirit, it means immersed in the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுவது முழுகுவது.
Now there are two ways you can get immersed.
நீங்கள் இரண்டு விதத்திலே முழுகலாம்.
One is you go into a tank or a river.
ஒன்று நீங்கள் ஆற்றுக்குள்ளாகவோ அல்லது ஒரு தொட்டிக்குள்ளாகவோ இறங்குவது.
Or you stand under a waterfall.
இல்லை எனில் ஒரு நீர்வீழ்ச்சியின் கீழாக போய் நிற்பது.
So we baptize people by dipping them in a tank or a river.
ஆகவே நாம் மக்களுக்கு ஆற்றிலேயோ அல்லது ஒரு தொட்டியிலேயோ தண்ணீரிலேயோ முழுகி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம்.
And baptism in the Holy Spirit is like a river falling from heaven and we stand under it and we are baptized in the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகமோ நீர்வீழ்ச்சி விழுவதை போல மேலிருந்து அப்படியே விழுகிறது. நாம் அந்த போய் கீழே நிற்கிறோம்.
The Holy Spirit is like a river, the Bible says, like a waterfall.
அந்த நீர்வீழ்ச்சியில வரக்கூடியதான ஒரு ஆறு போல ஜீவ நதியை போல இருக்கிறது என்று வேதம் பரிசுத்தாவியானவரை குறித்து சொல்லுகிறது.
From heaven to earth continuously.
அது பரத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. விழுந்து கொண்டே இருக்கிறது.
You come under that waterfall.
நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சியின் கீழாக நீங்கள் வரும்பொழுது
you are immersed in the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறீர்கள், முழுகுகிறீர்கள்.
Have power.
உங்களுக்கு வல்லமை கிடைக்கும்.
Now here it says.
இங்கே பார்க்கிறோம்.
Instead of baptism, let's translate it as immerse.
நாம் ஞானஸ்நானம் என்பதற்கு பதிலாக முழுகுவது என்று நாம் சொல்லலாம்.
That's the meaning.
அதுதான் அவருடைய பொருள்.
Immerse them in the name of the Father, Son and the Holy Spirit.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை முழுக்கு.
That is the first time that Jesus used that expression, the name of the Father, Son and Holy Spirit.
Pida kumaran parisuthaavi engradana indha padangalai mudhal muraiyaga Yesu indha edathil than payanpaduthugirar.
The only time he used it.
Ore oru murai payanpaduthirukkar adu indha edathil than.
And it's the one place where the Trinity is very clear.
திருத்துவம் என்பது மிகவும் தெளிவாய் வரக்கூடிய இடம் இந்த ஓரிடம் தான்.
We know that God is Father, Son and Holy Spirit from this verse.
இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிகிறது அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் நம்முடைய தேவன் இருக்கிறார்.
Very difficult to find another verse which is so clear about the Trinity.
இந்த திருத்துவத்தை குறித்து இதே போல ஒரு தெளிவான வார்த்தையை வேதத்திலே பார்ப்பது மிகவும் கடினம்.
So I was thinking, what does it mean to be immersed in the name of the Father, Son and Holy Spirit?
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராலே முழுக தண்ணீருக்குள்ளே முழுக்குவது என்றால் என்ன அர்த்தம்? நானதை குறித்து தியானித்துக்
கொண்டிருந்தேன். Many of us we emphasize if you are born again you must be baptized.
நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று நம்மில் அநேகர் சொல்கிறோம்.
That's true.
அது மெய்தான்.
And of course when we baptize them saying I baptize you in the name of the Father, the Son, the Lord Jesus Christ and the Holy Spirit.
நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தண்ணீரிலே அவர்களை முழுக்கி எடுக்கிறோம்.
Identify the Son as the Lord Jesus Christ so that people don't think it is Krishna or Vishnu or somebody.
Kumaran endru mattum verumiyai nam solluvadillai kumaranaga Yesu Christ endru solugirom makkal kumaran endru sonnal Krishna or Krishnanum or kumaran thana endru solli enni vidakoodadhu.
So that is why in the Acts of the Apostles it's called baptism in the name of Jesus Christ.
Agave than apostle nadapadigale Yesu Christuvin naamathrale gnanasanam endru solli Yesuvinudaiya peyarai valiyurthi solugirargal.
It's not in some other God's name.
Vera oru devudaiya peyarile alla.
So whenever I baptize in the name of the Father and the Son, the Lord Jesus Christ and the Holy Spirit.
எப்பொழுதெல்லாம் நான் ஞான ஸ்நானம் கொடுக்கறனோ அப்பொழுதெல்லாம் பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவராலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன்.
We use the name.
நாம் அந்த பெயரை பயன்படுத்துகிறோம்.
But I was thinking why this significance of these three names.
இந்த மூன்று பெயர்களையும் ஏன் இங்கே முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று எண்ணிக்கொண்டிருந்தேன்.
Baptism is in a sense the beginning of the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முதல் ஆரம்பமே ஞானஸ்நானம் தான் என்று சொல்லலாம்.
As soon as a person is born again,
ஒருவர்
மறுபடியும்
பிறந்த உடனே அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்.
He doesn't have to wait even one day.
ஒரு நாள் கூட காத்திருக்க தேவையில்லை.
If we wait nowadays, it is because we are not sure whether that person is born again or not.
இந்த நாட்களிலே நாம் ஏன் காத்திருக்கிறோம்? அவர் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா என்ற நிச்சயத்தை நாம் இன்னும் பெறவில்லை. ஆகவே தான் காத்திருக்கிறோம்.
See, baptism is like a birth certificate.
ஞானஸ்நானம் என்பது ஒரு பிறப்பு சான்றிதழை போல இருக்கிறது.
You can't baptize, give a birth certificate before you're sure the baby is born.
குழந்தை பிறந்து விட்டது என்ற நிச்சயம் இல்லாமல் பிறப்பு சான்றிதழ் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள்.
But physical birth is very easy. You know whether the baby is born or not.
சரீர பிரகாகமான உள்ள பிறப்பை நாம் அறிந்து கொள்ளலாம். குழந்தை பிறந்து விட்டது பார்க்கிறோம் அது அழுகிறது.
Spiritual birth sometimes you're not so sure.
ஆவிக்குரிய பிறப்பை சில சமயங்களில் அவ்வளவு நிச்சயப்படுத்தி சொல்ல முடியாது.
That's the only reason we wait.
இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உடனடியாக ஞானஸ்நானம் கொடுப்பதில்லை. ஆனால் உங்களுக்கு நிச்சயம் இருந்தால்
then they can be baptized straight away.
நேரடியாக உடனடியாக உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம்.
You know, even a small boy can be boy or girl can be born again.
சின்ன பையன் சின்ன பிள்ளை கூட மறுபடியும் பிறக்க முடியும்.
But because we are not sure whether they are just emotionally responding.
அவர்கள் ஏதோ உணர்வுபூர்வமாக அவர்கள் அந்த தீர்மானத்தை செய்தார்களா இல்லை என்று நமக்கு அவ்வளவாக தெரியவில்லை.
That's the only reason we wait.
ஆகவே தான் அவர்களுக்கு உடனடியாக ஞானஸ்நானம் கொடுக்காமல் நாம் காத்திருக்கிறோம்.
We don't say you're not born again.
நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்று நாம் அவர்களை பார்த்து சொல்லுவதில்லை.
We say we want to be sure and we want you to be sure.
முதலாவது உங்களுக்கு நிச்சயம் வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம்.
But that baptism is to be in the name of the Father, Son and Holy Spirit.
ஆனால் அந்த ஞானஸ்நானமானது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கொடுக்கப்பட வேண்டும்.
You know in this church we are against all rituals which are empty rituals.
வெறும் வெட்டுத்தனமான வெறுமையான சடங்காச்சாரங்களுக்கு நாம் நம்முடைய சபையில் நாம் எதிர்க்கிறோம் அதை.
We don't want baptism if it is meaningless.
ஒரு சடங்காச்சாரத்தை போல அர்த்தமற்றதா இருக்குமையால நமக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை.
We don't want breaking of bread if it is meaningless.
அப்பம் பெற்று மாராதனை கூட ஒரு அர்த்தமற்ற ஒரு சடங்காச்சாரமா இருந்தால் நமக்கு அதுவும் தேவையில்லை.
If in a church there's a lot of conflict and fight going on, they should not break bread for some time.
ஒரு சபையிலே சண்டைகளும் பிரச்சனைகளும் அடிக்கடி நடந்து கொண்டிருக்குமேயானால் அவர்கள் கொஞ்ச நாட்கள் அப்பம் பெற்று மாராதனை தள்ளி வைப்பது நல்லது.
We don't want a ritual.
நமக்கு இந்த அப்பம் பெற்று மாராதனை சடங்காச்சாரமா செய்ய விரும்பவில்லை.
Even this immersion in the name of the Father, Son and Holy Spirit should not be a ritual.
ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் கூட ஒரு சடங்காச்சாரமாய் செய்யப்படக்கூடாது.
Many of you have been baptized in the name of the Father, Son and Holy Spirit.
உங்களிலே அநேகர் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள்.
I want to explain to you what it means, the name of the Father, the name of the Son, name of the Holy Spirit.
பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினாலே என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்று நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன்.
You must know the Father.
நீங்கள் பிதாவை அறிந்திருக்க வேண்டும்.
That is your privilege.
அது உங்களுடைய பாக்கியம், சலாக்கியம்.
You must know the Son.
நீங்கள் குமாரனை அறிந்திருக்க வேண்டும்.
You must know the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்க வேண்டும்.
That is to be immersed into that name.
இதுதான் அந்த பெயருக்குள்ளாக உங்களை மூழ்க செய்வது.
It's like we are called the bride of Christ.
நாம் கிறிஸ்துவுடைய மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம்.
And being born again is like getting married to Christ.
நாம் மறுபடியும் பிறப்பது என்பது கிறிஸ்துவோடு கூட மனம் செய்யப்படுவதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
All of your sisters know before you were married you had another name, your father's name.
சகோதரிகளுக்கெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாக உங்களோடு கூட சேர்ந்து உங்களுடைய அப்பா பெயரை பயன்படுத்துவீர்கள்.
That was your last name, your father's name.
உங்களுடைய தகப்பன் பெயரை கடைசியாக போட்டுக் கொள்வீர்கள்.
When you got married,
உங்களுக்கு திருமணமானவுடன்
you remove that last name and you put another name there.
உங்களுடைய பெயருக்கு பின்னாக வரக்கூடிய உங்களுடைய அப்பாவின் பெயரை எடுத்துவிட்டு வேற ஒரு பெயரை அங்கே போட்டுக் கொள்கிறீர்கள்.
You became Mrs. so and so.
திருமதி இன்னார் என்று அழைக்கப்படுகிறீர்கள்.
You took your husband's name.
நீங்கள் உங்களுடைய கணவனுடைய பெயரை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள்.
That is salvation.
அதுதான் ரட்சிப்பு.
What is a Christian?
கிறிஸ்டியன் என்றால் என்ன? கிறிஸ்தவன் என்றால் என்ன?
It's like saying Mrs. Christ.
திருமதி கிறிஸ்து என்று சொல்வதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
Did you know that?
உங்களுக்கு அது தெரியுமா?
That is the meaning of Christian.
கிறிஸ்தவன் என்றால் இதுதான் அர்த்தம்.
It's a very serious thing.
மிகவும் சீரியஸான காரியம்.
I am taking the name of the Son of God.
நான் தேவ குமாரனுடைய பெயரை நான் எடுத்துக் கொள்கிறேன்.
I'm saying I'm married to him.
நான் இப்பொழுது அவரோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டு விட்டேன் என்று
சொல்கிறேன். Name is so important.
அங்கே பெயர் மிக முக்கியமானது.
No, you can't take anybody's name.
நீங்கள் யாருடைய பெயர் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது.
No.
இல்லை.
There may be some very important man, you can't put his name and say I'm Mrs. so and so.
யாரோ ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கலாம், அவருடைய பெயரை எடுத்துக்கொண்டு நான் திருமதி இன்னார் என்று சொல்லி அவருடைய பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியாது.
Married to that person.
நீங்கள் அவரோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டால் அவருடைய பெயர் எடுத்துக்கொள்ளலாம்.
So it's wonderful to be married to the king of the universe.
ஆகவே இந்த அண்ட சராசரத்தினுடைய ராஜாவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்படுவது என்பது அற்புதமான ஒரு காரியம்.
And to take his name.
அவருடைய பெயரை நீங்கள் எடுத்துக்கொள்வது.
That's fantastic.
இது அருமையான காரியம்.
So we have to think about this. Name of the Father, Son and Holy Spirit.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே என்று சொன்னால் அதை குறித்து எண்ணி பார்க்க
வேண்டும். I can take that name.
அந்த பெயரை நான் எடுத்துக்கொள்ளலாம்.
That you can take that name.
நீங்களும் அந்த பெயரை எடுத்துக்கொள்ளலாம்.
What a fantastic honor.
எவ்வளவு பெரிய அற்புதமான வியக்கத்தக்கதான ஒரு கணம் அதில் கிடைக்கிறது.
Like some poor beggar woman on the street
ஒரு
getting married to the richest king in the world.
ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை பிச்சைக்கார ஒரு பெண் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாகிய ஒரு ராஜாவை மனம் முடிப்பது போல.
See, I was like that poor beggar woman on the road.
ரோட்டில் இருக்கக்கூடிய ஏழை பிச்சைக்காரியை போல நான் இருந்தேன்.
All my life.
என் வாழ்க்கை முழுவதுமாய் அப்படித்தான் இருந்தேன்.
Beggar.
ஒரு பிச்சைக்காரனாய்.
Defeated by sin.
பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவனாய்.
The king of the universe comes by and says, I want to marry you.
இந்த அண்ட சராசரத்தின் ராஜா என் பக்கமாய் வந்து உன்னை நான் மனம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார்.
What a fool I was that for 19 years I said no.
19 ஆண்டுகளாக இல்லை 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 என்று சொல்லுவதற்கு நான் எவ்வளவு புத்தியீனனாய் இருந்திருக்கிறேன்.
But one day I became wise.
ஒரு நாளில் நான் ஞானவானாய் மாறினேன்.
I said yes.
ஆம் என்று சொல்லிவிட்டேன்.
And I changed my name.
என்னுடைய பெயரை மாற்றி விட்டேன்.
I became Mrs. Christ.
நான் திருமதி கிறிஸ்து என்று மாறிவிட்டேன்.
Or in other words, Christian.
இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் கிறிஸ்தவன்.
Now sometimes we take that name and we don't think how what a great honor it is.
சில சமயத்தில் இந்த பெயரை நாம் எடுத்துக்கொள்கிறோம், அதில் எவ்வளவு கனம் இருக்கிறது என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம்.
Because so many people call themselves Christians.
அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள்.
They are all liars.
அவர்கள் எல்லாரும் பொய்யர்கள்.
So many women call themselves Mrs. Zakpunen. Don't you think they'll all be telling a lie?
Aneega strigal naan dhan Thirumathi Zakpunen endru sonnal avaru poi sollaral endru ungalku theriyada?
That is how so many people call themselves Christians. They are not married to Christ.
Ippadi dhan aneega thangalai Christian endru solli kollugiraargal. Avargal Kristuvodu kuda manadhil inaikkapadavillai.
They want their wives to subject to them but they don't subject to their head.
Thangudaiya manavi thangalukku keelpattirukka vendum keelpadiya vendum endru virumbugiraal. Aanal ivargalum ivrudaiya thalaikku keelpattirukka maattargal.
They tell their wife, oh, no, forget about your father and mother. I am your head.
உன்னுடைய தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் மறந்து விடு, நான் தான் உனக்கு தலை என்று சொல்கிறார்கள் புருஷர்கள்.
That is what Jesus is telling you also.
உங்களுக்கும் இயேசு அதை தானே சொல்கிறார்.
And we don't submit to him.
நாமும் அவருக்கு அடங்கி இருப்பதில்லை.
Remember, taking the name of Christ is a tremendous privilege and honor.
கிறிஸ்துவின் பெயரை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு பெரிய அது கனமாய் இருக்கிறது.
And we are to be immersed, totally immersed into that name.
அந்த பெயருக்குள்ளாக நாம் முற்றிலுமாய் முழுக வேண்டி இருக்கிறது.
The name of the Father,
பிதாவின்
நாமம், the name of the Son,
குமாரனின் நாமம்,
the name of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவரின் நாமம்.
I want to explain the meaning of these three.
இந்த மூன்று பெயருடைய பொருளை நான் விளக்க விரும்புகிறேன்.
First of all, Father.
முதலாவதாக பிதா.
You know, in the Old Testament, nobody could call God Father.
பழைய ஏற்பாட்டில் யாருமே தேவனை பிதா என்று அழைக்க முடியாதிருந்தது.
Even Moses, Elijah, they could only say, oh God, oh God.
மோசே எலியா கூட அவரை பார்த்து ஓ தேவனே என்று தான் அழைத்தார்கள்.
You know, it's like if in some big factory there's a managing director.
ஒரு பெரிய தொழிற்சாலையிலே ஒரு நிர்வாக இயக்குனர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Even the deputy manager has to go and say, sir.
அங்கே அவருக்கு துணையா இருக்கக்கூடிய மேலாளர் கூட அவரை போய் ஐயா என்று தான் அழைக்க வேண்டும்.
சார்
சார் என்று அழைக்க வேண்டும்.
If he writes a letter to him, he says, dear sir.
அவர் ஒரு கடிதத்தை எழுதினால் டியர் சார் என்று போட்டுதான் அந்த கடிதத்தை எழுத வேண்டும்.
I am applying for 3 days leave.
நான் 3 நாட்கள் விடுப்புக்காக
விண்ணப்பிக்கிறேன். Yours obediently.
தங்களுக்கு கீழ்ப்படிந்துள்ள
He is manager, I am only deputy manager.
அவர் மேலாளர், நான் துணை மேலாளர் தான்.
So all the people in the factory have to respect him. He is the authority.
ஆகவே அந்த தொழிற்சாலையிலே வேலை செய்கிற எல்லாரும் அவரை மதிக்க வேண்டும். அவர்தான் அங்கே அதிகாரம் உள்ளவர்.
Because it's a big factory.
அது ஒரு பெரிய தொழிற்சாலையா இருந்தால்
everybody has to respect the top man.
எல்லாரும் மேலா இருக்கக்கூடிய அந்த நபரை மதிக்க வேண்டும்.
God is like that.
தேவன் அப்படித்தான் இருக்கிறார்.
But that top managing director, if he's got a little child, 5-year-old child,
அந்த மேலாக இருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் அவருடைய சிறிய குழந்தை அங்கே வருகிறது.
How does he call his father?
அவருடைய சொந்த குழந்தை தன்னுடைய தகப்பன் எப்படி கூப்பிடுகிறது?
Does he say, dear sir?
Dear sir என்று குழந்தை அப்பாவை கூப்பிடுகிறதா?
No.
இல்லை.
He says, dear daddy.
அப்பா என்று தான் அழைக்கிறது.
And that is the difference between Old Testament and New Testament.
இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம்.
In the Old Testament, God was like a managing director for Israel, which is a big company.
பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் என்கிறதான பெரிய தொழிற்சாலைக்கு தேவன் நிர்வாக இயக்குனரை போல மேலாக இருந்தார்.
Even Moses and Elijah were only like deputy managers.
மோசே எலியா இவர்கள் அவர்கள் துணை மேலாளர்களாக இருந்தார்கள்.
That's a good position.
அது நல்ல ஸ்தானம் தான்.
But
ஆனால்
they could only say, sir, oh God.
தேவனே அல்லது சார் என்றுதான் மரியாதையாக அழைக்க வேண்டும்.
It's a great honor to be deputy managing director in a big company.
ஒரு பெரிய தொழிற்சாலையிலே துணை மேலாளராக நிர்வாக இயக்குனராக இருப்பது பெரிய கனம் தான்.
Particularly the managing director is God himself.
தேவனே ஒரு கம்பெனிலே மேனேஜிங் டைரக்டராக இருந்தால் எவ்வளவு பெரிய சலாக்கியம் அந்த துணை மேலாளராக இருப்பது.
Deputy manager.
அங்கே அப்படிப்பட்ட கம்பெனிலே துணை மேலாளராக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
Moses, Jeremiah, so many, all in their time they were deputy managers.
மோசே, எரேமியா போன்ற அநேகர் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இவர்களெல்லாம் துணை மேலாளராக இருந்திருக்கிறார்கள்.
Then Jesus came.
பிறகு இயேசு வந்தார்.
He was not a deputy manager.
இயேசு ஒரு துணை மேலாளர் அல்ல.
He was a son.
அவர் ஒரு குமாரன்.
So he never prayed God.
அவர் தேவனே என்று ஜெபிக்கவில்லை.
He said father.
தகப்பனே என்று ஜெபித்தார்.
Father, father.
பிதாவே, பிதாவே என்று ஜெபித்தார்.
And one day the disciples were heard him pray.
ஒரு நாளிலே சீஷர் எல்லாரும் இயேசு ஜெபிக்கிறதை காது கொடுத்து கேட்டார்கள்.
In Luke chapter 11 verse 1.
லூக்கா 11 அதிகாரம் 1 வசனம்.
It says the disciples heard him pray.
சீஷர்கள் அவர் ஜெபிக்கிறதை கேட்டார்களாம்.
Now these disciples were around 30 years old.
இந்த சீஷர்களெல்லாம் அதிலே அநேகருக்கு 30 வயது ஆகி விட்டது.
28 29 30.
28 29 30 வயது.
And all their life they had heard these Pharisees praying in a different way.
இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுதுமாய் பரிசேயர்கள் ஜெபித்ததெல்லாம் கேட்டிருந்திருக்கிறார்கள்.
Oh, great and terrible God.
பயங்கரமும் பராக்கிரமமான தேவனே.
Greatly to be feared.
பயப்படத்தக்கவரே.
One in whose presence angels tremble.
தேவதூதரெல்லாம் நடுங்கக்கூடிய பிரசன்னமுடையவரே.
Oh God, we cannot look at your face.
உம்முடைய முகத்தை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க முடியாது.
Have mercy upon us.
எங்கள் மீது இரக்கமாயிரும்.
That's what they heard for 30 years.
30 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் சீஷர்கள் கேட்டுக்கொண்டிருந்து வந்திருந்தார்கள்.
And then they came to this new master.
இப்பொழுது ஒரு புது எஜமான் இயேசு வந்திருக்கிறார்.
And they heard him one day praying to God.
ஒரு நாளிலே அவர் தகப்பரிடத்தில் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை கேட்டார்கள்.
He was praying loud, that's why they heard him.
அவர் சத்தம் போட்டு ஜெபித்தபடினாலே தான் சீஷர்களால் கேட்க முடிந்தது.
He was talking just like a child talking to a father.
ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா வண்டத்தில் பேசுகிறது போல இவர் பேசிக்கொண்டிருந்தார்.
Praying, father, father, father.
அநேக சமயங்களில் அப்பா 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 என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
These disciples were so amazed.
இந்த சீஷர்கள் எவ்வளவு வியப்பாய் வியப்பிலே ஆழ்ந்தார்கள்.
They said, here, Lord, teach us to pray.
ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள்.
This is amazing. I want to learn how to pray.
இப்படிப்பட்ட ஜெபத்தை நாங்கள் கேட்டதே இல்லை, எவ்வளவு வியப்பாய் இருக்கிறது.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
when you pray,
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது,
you also say, father,
நீங்களும் பிதாவே என்று சொல்லி ஜெபியுங்கள்.
Do you know that was the most amazing thing those disciples ever heard?
சீஷர்கள் கேட்ட காரியங்களில் மிகவும் வியப்பான காரியம் இது ஒன்றுதான்.
That you can go to the managing director and say, daddy,
நீங்கள் நிர்வாக இயக்குநரிடத்திலே போய் அப்பா என்று சொல்ல முடியும்.
You know, we say that so lightly in our prayer.
நம்முடைய ஜெபத்திலே மிகவும் எளிதாய் எளிமையாய் சொல்லி விடுகிறோம்.
We don't realize that is the greatest privilege any human being can have.
எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சாக்கியம் இதுதான் என்பதை நாம் உணராமல் அறியாமல் இருக்கிறோம்.
Talk to Almighty God.
சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே பேசும் பொழுது,
not even to call him father, but it says here appa, daddy.
தகப்பனே, பிதாவே என்று மட்டுமல்லாமல் அப்பா என்று நாம் அழைக்கலாம் என்று வேதம் சொல்கிறது.
Father is a more formal title.
தகப்பன், பிதா என்பது அது முறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெயர்.
We don't, when you talk to your father, you don't say father, you say daddy, appa.
நீங்கள் உங்களுடைய தகப்பனிடத்திலே போய் தகப்பனே என்று நீங்கள் பேசுகிறீர்கள், அப்பா என்று தானே பேசுகிறீர்கள்.
Like that.
அதே போலதான்.
We have to call God appa.
அதே போல நம்முடைய தேவனை அப்பா என்று நாம் அழைக்க முடியும்.
It's so intimate.
அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு.
Do you pray to God like that?
இப்படி நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்கிறீர்களா?
That's how I pray.
இப்படி தான் நான் ஜெபிக்கிறேன்.
When I pray to God, I think of myself like a little child.
நான் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது என்னை ஒரு சிறு குழந்தையாய் எண்ணிக்கொள்கிறேன்.
And Jesus said you must be like little children when
நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
It is the easiest way to live the Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு எளிமையான ஒரு வழி இருக்குமேயானால் உங்களை நீங்கள் பிள்ளைகள் என்று எண்ணிக்கொள்வது.
And you will be safe all your life if you live as a child.
நீங்கள் ஒரு குழந்தையைப் போல வாழ்ந்து விட்டால் வாழ்நாள் முழுதுமா நீங்கள் காப்பாற்றப்பட முடியும்.
Sometimes we become proud because we've got little experience.
சில சமயத்திலே நமக்கு அனுபவம் கிடைத்தபடினாலே நாம் பெருமை அடைந்து விடுகிறோம்.
Then we think that we are no longer to be like little
children. இனிமேல் நாம் குழந்தையைப் போல இருக்க தேவையில்லை என்ற ஒரு அறிவுக்குள்ளாய் வந்து விடுகிறோம்.
That's why we become insecure. And our life is in danger.
ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையானது பாதுகாப்பற்றதான ஒரு வாழ்க்கையை மாறி ஆபத்தை எப்பொழுதும் எதிர்நோக்கி இருக்கிறவளை போல வாழ்ந்து விடுகிறோம்.
Now this road here is quite a busy road.
நாம் இங்கே முன்னே காணப்படுகிற இந்த சாலையானது தேசிய நெடுஞ்சாலையா இருக்கிறபடினாலே அது நெருக்கம் நிறைந்த ஒரு சாலையா இருக்கிறது.
But supposing there were 50 times more vehicles going on this road than right now.
இப்பொழுது போய் கொண்டிருக்கிற இந்த வாகனங்களுடைய நெருக்கடி இதை காட்டிலும் 50 மடங்கு அதிகரிக்குமானால்
all the time like Annasalai and Madras.
சென்னையில இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடை போல அண்ணாசாலையை போல அடிக்கடி வண்டிகள் போய்கொண்டே இருக்கிறது, கிராஸ் பண்ணவே முடியவில்லை என்றால்.
And there are three people standing here crossing, wanting to cross the road.
அங்கே மூன்று பேர் எப்படி இப்பொழுது சாலையை கடக்கலாம் என்று காத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
One father,
தகப்பன்,
one 2-year-old son,
ரெண்டு வயசு மகன்,
and one 12-year-old son,
12 வயது மகன். மூன்று பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Tell me who will cross the road safely.
பத்திரமாய் அந்த சாலையை கடப்பது யார் என்று சொல்லுங்கள்.
Okay, father is experienced, he'll cross the road safely.
தகப்பனுக்கு அனுபவம் இருக்கிறபடினாலே அவர் பாதுகாப்பாய் அந்த சாலையை கடந்து விடுவார்.
But between these two children, 2-year-old and 12-year-old, who will cross the road safely?
ரெண்டு வயது குழந்தை, 12 வயது மகன், இருவரிலே யார் பாதுகாப்பாய் இந்த சாலையை கடப்பார்கள்?
Which one?
யார்?
2-year-old.
இரண்டு வயது பிள்ளை.
Why?
ஏன்?
Because he says, daddy, I cannot cross the road, please hold my
appa ennale saalaiye kadakka mudiyadhu en kaiya neenga pidichinga appa nu solli appa kai irukki pidichukom.
But if the father holds the 12 year old's hand,
appa 12 vayasu paiyan endra kaiya pidichirunda,
he'll say, leave me, I am man.
நான் பெரிய பையன், என் கையை பிடிச்சுக்கிட்டீங்களேன்னு சொல்லி கையை உதறி விட்டுருவான்.
He'll get run over by the
அவன் வண்டியை வண்டியில மோதி அவன் ஆபத்திலே மாட்டிக்கொள்வான், சிக்கிக் கொள்வான்.
You want to live in this world safely?
நீங்கள் பாதுகாப்பா இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா?
Don't act like a 12-year-old.
12 வயசான பையனை போல நீங்கள் நடிக்க வேண்டாம்.
Say, Lord, I'm 2 years old, please hold my hand.
ஆண்டவரே, எனக்கு 2 வயசு ஆகுது, ஆண்டவரே என் கையை பிடிச்சிங்கப்பா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க.
I'm still like that.
நான் இன்னும் அப்படி தான் இருக்கிறேன்.
I say, Lord, I cannot live in this world.
ஆண்டவரே, என்னால இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆண்டவரே.
Too many temptations.
நிறைய சோதனைகள் இருக்குது ஆண்டவரே.
It's very dangerous.
மிகவும் ஆபத்தான உலகமா இருக்கு
ஆண்டவரே.
நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே.
But if you hold my hand,
ஆனா நீர் என் கரத்தை பிடித்துக் கொண்டால்,
I will have no fear in my heart.
என்னுடைய உள்ளத்திலே பயமே இருக்காதப்பா.
The devil will tell you,
பிசாசு உங்களை பார்த்து சொல்லுவான்,
you are a big man now, you don't need God.
நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டப்பா, உனக்கு தேவனே தேவையில்லையப்பா, நீயே செய்து விடலாம் என்று சொல்லுவான்.
That is why you make so many mistakes.
ஆகவே தான் இவ்வளவு தவறுகளை நீங்கள் செய்கிறீர்கள்.
That's why you fall into so many sins.
ஆகவே தான் அநேக பாவங்களிலே விழுகிறீர்கள்.
Because you don't live like a little child, helpless, clinging on to God.
உதவியற்ற சிறு குழந்தை தேவனை பற்றி பிடித்துக்கொண்டு வாழ்வதை போல நீங்கள் வாழ்வதில்லை.
Give you a little bit of advice.
ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன்.
Live like a little child till the end of your life.
உங்கள் வாழ்க்கையை முடிவு பரியந்தம் ஒரு சிறு குழந்தையைப் போல வாழ்ந்து
விடுங்கள். That is how Jesus lived.
இப்படி தான் இயேசு வாழ்ந்தார்.
You know how Jesus lived?
இயேசு எப்படி வாழ்ந்தார் தெரியுமா?
He never did anything on his own.
அவர் தாமாகவே எதையும் செய்யவில்லை.
Even though he is the son of God.
அவர் தேவகுமாரனாய் இருந்தும் கூட.
30 years old.
30 ஆண்டுகளாய் இருந்தார்.
He says in John chapter 5.
யோவான் 5 ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்.
Verse 19.
19 ஆம் வசனம்.
Truly, truly, I say to you, The son can do nothing of himself unless he sees the father doing.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோவான் 5:19, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது அதையே இன்றி தாமாய் ஒன்றையும் செய்ய மாட்டார்.
Whatever the father does, the son also does these things like that.
பிதாவான அவைகளை செய்கிறார், அவைகளை குமாரன் வந்தபடியே செய்கிறார்.
You know how Jesus lived?
இயேசு எப்படி வாழ்ந்தார் தெரியுமா?
He's looking at the father.
பிதாவை பார்த்து கொண்டே வாழ்ந்தார்.
Father, you're crossing the road. Okay, I'll hold your hand across the road.
பிதாவே, தகப்பனே, நீங்க ரோட்டை பே கிராஸ் பண்ணுகிறீர்களா? நானும் கிராஸ் பண்ணுகிறேன்.
You're stopping.
நீங்கள் நிற்கிறீர்களா?
Waiting for that truck to pass.
அங்க உள்ள லாரி கடந்து போவதற்காக காத்திருக்கிறீர்களா?
I stop.
நானும் நின்று விடுகிறேன்.
When you move,
நீங்கள் போகும்போது
I move.
நானும் போகிறேன்.
What a way to live.
வாழ்வதற்கு என்ன அருமையான வழி பாருங்கள்.
Eternal Son of God.
நித்திய தேவகுமாரன்.
He lived on earth like a little child.
ஒரு சிறு குழந்தையைப் போல இந்த உலகத்திலே வாழ்ந்தார்.
What was the result?
அவருடைய விளைவு என்ன?
He never sinned.
ஒரு காலம் அவர் பாவம் செய்யவில்லை.
Not in thought, word, deed.
எண்ணத்திலேயோ வார்த்தையிலேயோ செய்யிலோ பாவம் செய்யாதவராக
இருந்தார். Perfect happiness, perfect joy.
பூர்ண சந்தோஷம், பூர்ண மகிழ்ச்சி.
Perfect peace.
பூர்ண சமாதானம்.
Perfect love for enemies, everybody.
விரோதிகள் யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் செலுத்தக்கூடிய பூர்ண அன்பு.
How could he live like that?
இப்படியா அவர் எப்படி வாழ முடிந்தது?
Because he says, I do nothing except what the father does.
பிதாவானவர் செய்ய காண்கிறதோ அதையின்றி நானாய் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்.
Why is it we are so different?
ஏன் நாம் வித்தியாசமானவர்களாய் இருக்கிறோம்?
Why so much anxiety?
ஏன் எவ்வளவு பதஷ்டம் இருக்கிறது?
Fear.
பயம்.
We lust with our eyes.
கண்களினாலே இச்சிக்கிறோம்.
We get angry.
கோபப்படுகிறோம்.
We sin.
பாவம் செய்கிறோம்.
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
We are not little children.
நாம் சிறு பிள்ளைகளாய் இல்லை.
We have become very confident.
நாம் இப்பொழுது நம்பிக்கையுள்ளவர்களாய் மாறிவிட்டோம்.
If many of you are honest.
உங்களில் அநேகர் நேர்மையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால்,
tell me honestly.
நேர்மையாய் எனக்கு சொல்லுங்கள்.
Your life was more pure when you were first converted than today.
இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அதிக பரிசுத்தமாய் வாழ்ந்தீர்கள்.
Why?
ஏன்?
Because the day you were converted, you were like a helpless little child.
மனம் திரும்பின அந்த நாட்களிலே நீங்கள் உதவியற்ற சிறு குழந்தையை போல இருந்தீர்கள்.
Said, oh father, please protect me from sin.
பிதாவே, என்னை பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கேட்டீர்கள்.
You hated lust, you hated sin.
நீங்கள் பாவத்தை வெறுத்தீர்கள், இச்சையை வெறுத்தீர்கள்.
But now you become a believer for some years.
இப்பொழுது அநேக ஆண்டுகளாக விசுவாசியாய் வாழ்ந்து விட்டீர்கள்.
And you started taking sin lightly.
இப்பொழுது பாவத்தை எளிமையா எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள்.
Now you lose your temper.
இப்பொழுதும் அப்பொழுதும் கோபப்படுகிறீர்கள்.
You don't confess sin so easily because you become so senior.
நீங்கள் இப்பொழுது மூப்பர்களாய் அல்லது முதியவர்களாய் மாறிவிட்டபடினாலே, அனுபவம் நிறைந்தவர்களாய் இருக்கிறபடினாலே பாவத்தை உடனே அறிக்கை செய்வதில்லை.
Too proud to go and ask forgiveness from somebody.
ஒருவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பதற்கு பெருமையா இருக்கிறபடினாலே மன்னிப்பு கேட்க முடியவில்லை.
When you were first converted and you were a junior believer, you could ask forgiveness from anyone.
ரட்சிக்கப்பட்டு நீங்கள் இளைய விசுவாசியாய் சபையிலே வந்தபொழுது யாரிடத்தில் வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருந்தீர்கள்.
You think you have grown spiritually?
ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்து விட்டீர்கள் என்று எண்ணுகிறீர்களா?
You've gone backwards.
இல்லை, நீங்கள் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
Because you have forgotten what it is to be like a little child.
சிறு குழந்தையா இருப்பது என்ன என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள்.
That's the first thing we must learn.
நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
The name of Father.
பிதாவினுடைய பெயர்.
Be immersed in that name.
அந்த பெயரிலே நீங்கள் முழுகி விடுங்கள்.
Daddy.
அப்பா.
I'm a helpless child.
நான் உதவியற்ற ஒரு குழந்தை.
You know, some people tell me,
சிலர் என்னிடம் சொல்கிறார்கள்,
if some persecution comes to India, I don't know whether I'll deny Jesus Christ.
இந்திய தேசத்திலே உபத்திரம் வருமானால் நான் கிறிஸ்துவை மறுதலித்து விடுவேனோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது.
I am a coward.
என்ன, நான் ஒரு கோழையா இருக்கிறேன், தைரியம் இல்லை.
I say I am also a coward.
நான் ஒரு கோழை தான் என்று சொல்கிறேன்.
But because I am a coward, I cling to my father.
நான் கோழையா இருக்கிறபடினால என்னுடைய தகப்பனை நான் பிடித்துக் கொள்வேன்.
I am like a 1-year-old child.
நான் ஒரு வயது குழந்தையை போல இருக்கிறேன்.
I say Lord, I'll deny you.
ஆண்டவரே, நான் உம்மை மறுதலித்து விடுவேன்.
I am not like Peter saying, oh, I am big man, nobody, even if everybody denies, I will not deny.
எல்லாரும் மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெரிய பேதுருவைப் போல நான் இல்லை.
You will deny the Lord first.
அப்படி சொல்லுகிறவர்கள் முதலாவது அவர்கள் தான் மறுதளிப்பார்.
If you come like a child,
ஒரு குழந்தையைப் போல வருவீர்களானால்,
that's what I do.
அப்படிதான் நான் செய்கிறேன்.
I say Lord, if people torture me and persecute me, I don't know whether I'll deny you.
ஆண்டவரே, ஜனங்கள் என்னை உபத்திரவப்படுத்தி சித்திரவதை செய்தால் நானுமே மறுதளித்து விடுவேனோ என்றோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது.
But if I cling to you,
ஆனால் நானுமே பிடித்துக் கொண்டால்,
as a helpless child,
ஒரு உதவியற்ற குழந்தையைப் போல,
I know you will protect me from that.
நீர் அதிலிருந்து என்னை பாதுகாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
But if I am confident in myself,
ஆனால் நான் என்னிலே தானே நம்பிக்கையுள்ளவனாய் இருப்பேன். ஆனால்
like Peter,
பேதுருவை போல,
then I'll deny you 3 times in one day.
ஒரு நாளிலே போதும், மூன்று முறை மறுதளித்து விடுவேன்.
So those who think they are so bold, they are the ones who fall first.
நான் மிகவும் தைரியமாக இருக்கிறேன் என்று எண்ணுகிறவர்கள் தான் முதலாவது விழுவார்கள்.
You know, I'll tell you something I have seen in the last 20 years, even in Tamil Nadu and Kerala.
தமிழ்நாட்டிலேயும் கேரளாவிலேயும் கடந்த 20 ஆண்டுகளாக நான் பார்த்ததை நான் சொல்கிறேன்.
I've heard some brothers speak.
சில சகோதரர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன்.
They were so good to hear many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது.
Now,
இப்பொழுது
they're not so edifying.
அவ்வளவு பக்தி விருத்திக்கு எதுவாக அது இல்லை.
I don't think they realized it themselves.
அவர்கள் தாங்களாகவே உணர்ந்து விட்டார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது.
But I remember hearing them many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பதாக அவர்கள் பேசுகிறதை நான் கேட்டிருந்திருக்கிறேன்.
There was such an anointing.
அது அவ்வளவு அபிஷேகம் இருந்திருக்கிறது.
It's not there today.
இன்றைக்கு அது இல்லை.
Why?
ஏன்?
Because those days there was no pride in them.
அந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே பெருமை இல்லாத இருந்தது.
They were nobodies.
அப்பொழுது கவலை இல்லாத இருந்தது.
They had built nothing.
அவர்கள் ஒன்றையும் கட்டவில்லை.
There no church, nothing.
சபை இல்லாத இருந்தது.
They clung to God.
அவர்கள் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டிருந்தார்கள்.
And like children, God was with them.
சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது போல தேவன் அவர்களோடு கூட இருந்தார்.
Now,
இப்பொழுதோ
they become experienced.
அவர்கள் அனுபவமிக்கவர்களாய் மாறிவிட்டார்கள்.
Got a lot of experience.
அநேக அனுபவம் வந்துவிட்டது.
Senior.
இப்பொழுது முதியவர்களாய் மாறிவிட்டார்கள்.
Very sad.
மிகவும் துக்கமாக இருக்கிறது.
Don't ever be like that, dear brothers.
அருமையான சகோதரர்களே, இது போல நீங்கள் மாறிவிட வேண்டாம்.
We must go down.
நாம் கீழாக செல்ல வேண்டும்.
Become smaller and smaller in our own eyes.
நம்முடைய சொந்த கண்களில் நாம் இன்னும் சிறியவர்களாய் சிறியவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே,
I can do nothing without you.
உம்மால இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது.
You're my daddy.
நீர்தான் என்னுடைய அப்பா.
I want to be immersed in that name.
ஆண்டவரே, அந்த பெயரிலே நான் முழுகி போக வேண்டும்.
Not just little bit. I want to be immersed in that.
ஆண்டவரே, ஏதோ கொஞ்சம் அல்ல, நான் முற்றிலுமாய் முழுக விரும்புகிறேன்.
It's my father.
தகப்பன்.
He's my daddy.
அவருடைய அப்பா.
I don't have to worry about anything in the world.
இந்த உலகத்துல எதை குறித்தும் நான் கவலைப்பட தேவையில்லை.
I can cast it on him.
நான் அவர் மீது எல்லாவற்றையும் போட்டு விட முடியும்.
You know, like a little child in a home has got no worry.
ஒரு வீட்டிலே பாருங்கள், ஒரு சிறு குழந்தைக்கு கவலையே இல்லை.
See a 2-year-old child.
ரெண்டு வயசு குழந்தைகளை பாருங்கள்.
There may be no money for the breakfast tomorrow morning.
நாளை காலை ஆகாரத்திற்கு வீட்டிலே பணம் இல்லை.
Child is not worried.
குழந்தைக்கு கவலை இல்லை.
No money to pay the rent. The child.
வாடகை கொடுப்பதற்கு பணம் இல்லை. குழந்தைக்கு கவலை இல்லை.
The father takes care of all the worries.
தகப்பன் எல்லா கவலைகளையும் அவர் பொறுப்படுத்துகிறார்.
That is why Jesus said, "Don't be anxious for anything."
ஆகவே தான் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று இயேசு சொன்னார்.
Don't be anxious for anything.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று இயேசு சொன்னார்.
Because your father takes care of all your needs.
ஏனென்றால் உங்கள் தேவைகளை எல்லாம் உங்களுடைய பிதா பரம தகப்பன் பொறுப்படுத்துகிறார்.
Many of us say, "Father, Father," when we pray.
அநேகர் ஜெபிக்கும் பொழுது அப்பா தகப்பனே பிதாவே என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே பிதாவே தகப்பனாய் அறிந்திருப்பது என்றால் என்ன என்பதை நீங்கள் சொல்லித்தாரும் என்று கேளுங்கள். இன் சம் பிளேசஸ் இன் இந்தியா தேர் ஆர் ஆர்ஃபனேஜஸ் வேர் தே லுக் ஆஃப்டர் ஆர்ஃபன்ஸ் ஹூ காட் நோ ஃபாதர் ஆர் மதர்.
In some places in India there are orphanages where they look after orphans who got no father or mother.
இந்தியாவிலே சில இடங்களிலே தகப்பன் தாய் இல்லாத பிள்ளைகளை வைத்து அனாதை இல்லங்களை நடத்தி வருகிறார்கள்.
Yeah, even in a good orphanage.
நல்ல அனாதை இல்லத்திலும் கூட.
Something like Donavur's good orphanage.
டோனாவூர்லே பாருங்கள், நல்ல ஒரு அனாதை இல்லம்
தான். But they are still orphans.
ஆனாலும் அவர்கள் அனாதைகளா தான் இருக்கிறார்கள்.
And they have never experienced the love of a father and mother.
ஒரு தகப்பனுடைய அன்பு என்றால் என்ன? ஒரு அம்மாவுடைய அன்பு என்றால் என்ன என்பதை ருசிக்காத பிள்ளைகள்.
They can never go to somebody and say, "Daddy."
யாரிடத்திலாவது போய் அப்பான்னு கூப்பிட முடியுமா அந்த பிள்ளைகள்?
They are orphans.
அவர்கள் அனாதைகளா இருக்கிறார்கள்.
How blessed your children are. They have got somebody to go to and say, "Daddy."
உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு பாக்கியமற்றவர்கள், உங்களை வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்களே.
Now many of us Christians sometimes behave like orphans.
ஆனால் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நம்மில் அநேகர் சில சமயங்களில் அனாதைகளைப் போல நாம் நடந்து கொள்கிறோம்.
Jesus said, "I will not leave you as orphans."
நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிடவில்லை, திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று
சொல்கிறார். John 14.
யோவான் 14 அதிகாரம்
verse 18.
18 வசனம்.
I will not leave you as orphans.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
Because he's going to give us a father.
ஏனெனில் அவர் நமக்கு ஒரு தகப்பனை கொடுக்க இருக்கிறார்.
It's very important to know God as a father.
ஆகவே தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது மிக முக்கியம்.
We are not orphans.
நாம் அனாதைகள் இல்லை.
God is our is not a manage my managing director, he's my father.
தேவன் என்னுடைய நிர்வாக இயக்குனர் அல்ல, அவனுடைய அப்பா.
I don't know how to explain this further.
இன்னும் எப்படி தான் விளக்கி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை.
But I pray that this will sink into your heart.
இது உங்களுடைய இந்த சத்தியமானது உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே நிரப்ப வேண்டும் என்று நான்
ஜெபிக்கிறேன். All your life you'll be like a little child.
உங்களுடைய வாழ்நாள் முழுதுமாய் ஒரு சிறு குழந்தையைப் போல நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Dear elder brothers.
அருமையான மூத்த சகோதரர்களே.
When you stand up in a pulpit to speak.
நீங்கள் அங்கே பிரசங்க மேடையில் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது.
Please don't stand like an expert.
ஒரு கைதேர்ந்தவனாய் நாங்கள் நிற்க வேண்டாம்.
That is all right for immature believers.
வளராத விசுவாசிகளுக்கு வேண்டுமானால் அப்படி அவர்கள் எண்ணலாம்.
They are the experts.
அவர்கள் கை தேர்ந்தவர்கள் தான்.
Be like Jesus.
இயேசு போல இருந்து விடுங்கள்.
Who said, "I will not I'll only do what my father tells me to do.
என் தகப்பன் என்ன செய்கிறாரோ அதை தான் நானும் செய்ய போகிறேன் என்று சொல்லுங்கள்.
He said even the words that I speak the father tells me what to say.
நான் பேசுகிற வார்த்தைகள் கூட என்னுடைய தகப்பன் தான் எனக்கு சொல்லுகிறார்.
He said that here in John 14.
யோவான் 14 ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லுகிறார்.
Verse 10.
10 ஆம் வசனம்.
In the middle.
அவருடைய மத்தியிலே சொல்லுகிறார் நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள்.
Even the words I am speaking I don't speak on my own.
நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் கூட என் சுயமாய் சொல்லவில்லை.
The father tells me what to say.
என்ன சொல்ல வேண்டும் என்னுடைய தகப்பன் சொல்லுகிறார் எனக்கு.
That is a tremendous standard.
இது நல்ல பயங்கரமான ஒரு நிலை.
To me that is the standard I want to reach.
என்னை பொறுத்தவரை அந்த நிலையை தான் நான் எட்ட விரும்புகிறேன்.
That I don't speak whatever I want to speak.
நான் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறோம் அதை நான் பேசக்கூடாது.
But the father will tell me what to speak.
பிதாவானவர் என்ன பேச வேண்டும் என்று அவர் சொல்ல வேண்டும்.
I want to say to all of you who preach God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
Don't stand in the pulpit like an expert.
ஒரு கைதேர்ந்தவனை போல நீங்கள் அங்கே மேடையில் நின்று பேச வேண்டாம்.
Stand there like a little child.
ஒரு சிறு குழந்தையை போல அங்கே நின்று விடுங்கள்.
Daddy.
அப்பா.
What do you want me to say?
நான் என்ன சொல்ல வேண்டும் அப்பா?
I don't know.
எனக்கு தெரியல ஆண்டவரே.
But if you give me the words I'll speak it.
நீர் வார்த்தையை கொடுத்தால் நான் பேசுவேன்.
That is how I want to speak till the end of my life.
இப்படி தான் என் வாழ்க்கை முடிவு பரியந்தம் நான் பேச விரும்புகிறேன்.
Because I want to preach like Jesus preached.
ஏனால் இயேசு பிரசங்கித்தது போல நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன்.
And that is how he preached.
இப்படி தான் அவர் பிரசங்கித்தார்.
He said I don't speak my own words.
ஆண்டவரின் சுயமாய் வார்த்தைகளை நான் பேச விரும்பவில்லை.
The father tells me and I speak.
பிதாவானவர் சொல்கிறார் நான் பேசுகிறேன்.
It's a wonderful way to live not only when you're in the pulpit.
நீங்கள் மேடையில் நிற்கும்போது மட்டுமல்ல மற்ற நேரங்களிலும் கூட.
Somebody comes to you for counsel.
யாராவது உங்களிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாய் வருகிறார்.
Even your sisters somebody may come to you one day and say sister what shall I do?
சகோதரிகளே உங்களிடத்தில் யாராவது வந்து நான் என்ன செய்யட்டும் என்று ஆலோசனை கேட்கலாம்.
Don't act like a senior sister.
நான் ஒரு முதிர்ச்சி அடைந்த சகோதரியை போல நீங்கள் நடிக்கவேண்டாம்.
Be like a little child.
ஒரு சிறு குழந்தையை போல இருந்து
Many times people come to my home and say brother Zach what shall I do in this situation?
அநேக சமயங்களில் என்னுடைய வீட்டிலே வந்து சகோதரர் ஜாக் அவர்களே இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யட்டும் என்று கேட்பார்கள்.
I don't know what advice to give him.
என்ன ஆலோசனை அவருக்கு சொல்லுவது என்று எனக்கு தெரியாது.
Because he respects me so much whatever I tell him he'll do.
என்னை அந்த அளவு மதிக்கிறபடியால நான் என்ன சொன்னாலும் அவர் செய்து விடுவார்.
I'm afraid.
நான் பயப்படுகிறேன்.
So I say Lord
ஆண்டவரே
quickly shoot up a prayer to heaven
உடனடியாக பாதாளத்துக்கு
what shall I do
ஒரு ஜெபத்தை அனுப்பி விடுகிறேன் பிதாவே இந்த நேரத்தில் நான் என்ன செய்யட்டும் என்ன சொல்லட்டும்
what advice shall I give this needy brother or sister
இந்த தேவையிலே வந்திருக்கிற இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு என்ன ஆலோசனை சொல்லட்டும் ஆண்டவரே
sometimes we have to wait
சில சமயத்தில் நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது
like jesus was scribbling on the ground before he got the answer
இயேசுக்கு ஒரு சமயத்தில் பதில் கிடைப்பதற்கு முன்பதாக தரையிலே குனிந்து எழுத ஆரம்பித்தார்
he didn't reply immediately
அவருக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் அவர் பதில் சொல்லவில்லை
they kept on saying
அவர்கள் ஏதோ சொல்லிக் கொண்டே இருந்தார்கள்
we got to stone this woman we got to stone this woman
இந்த ஸ்திரியை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அவர் அப்படியே எழுதி கொண்டே
இருந்தார் people sometimes say what do you think jesus was writing
சிலர் கேட்கிறார்கள் இயேசு என்ன எழுதி இருந்திருப்பார் என்று
he wasn't writing anything
அவர் ஒன்றும் எழுதவில்லை
sometimes you know when we are thinking we take a pencil and just write scribble like that only
சில சமயத்தில் நம்ம ஏதாவது யோசித்துக் கொண்டிருந்தால் ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டு கிறுக்கி கொண்டே இருப்போம்
that's what he was doing
இயேசுவும் அப்படி தான் செய்து கொண்டிருந்தார்
father what shall i say
பிதாவே நான் என்ன சொல்வது
Then he hears a voice.
உடனே ஒரு சத்தம் உள்ளத்திலே கேட்கிறது.
Tell them whoever is without sin throw the first stone.
உங்களிலே பாவம் இல்லாத முதலாவது கல்லை எறியக்கடவன் என்று சொல். சரி.
Whoever is without sin throw the first stone.
உங்களிலே பாவம் இல்லாத முதலாவது கல்லை எறியக்கடவன்.
That's all.
அவ்வளவுதான் சொல்லி விட்டார்.
Problem is solved.
பிரச்சனை தீர்ந்து விட்டது.
How wonderful it is to be like a little child.
ஒரு சிறு குழந்தையைப் போல இருப்பது எவ்வளவு அற்புதமானது.
You can be like that.
நீங்கள் அப்படி இருக்க முடியும்.
If you are immersed in knowing God as a father.
தேவனை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்ளுகிற விஷயத்திலே நீங்கள் முழுகி இருந்தால்.
Then we must be immersed in the name of the son.
பிறகு நாம் குமாரனுடைய நாமத்திலே முழுக வேண்டும்.
What is the name of the son?
குமாரனுடைய நாமம் என்ன?
Jesus.
இயேசு.
What is the meaning of Jesus?
இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன?
Turn to Matthew chapter 1.
மத்தேயு 1 அதிகாரம்
verse 21.
21 வசனம்.
The name in the bible names very often have an important meaning
vedathai porutha mattil peyargalukku nalla arthangal undu
isaac jacob esau they all had meanings
isaac jacob esau inda ovvoru peyarukkum oru artham undu
they gave children names with meanings
தங்கள் பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள பெயர்களை கொடுத்தார்கள்
God told Isaiah and Hosea what to name their children
தேவன் ஏசியாவுக்கு ஓசியாவுக்கெல்லாம் என்ன பெயரை பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னார்
Because they had a name, meaning
ஏனென்றால் அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் உண்டு
So Jesus had a meaning
ஆகவே இயேசு என்ற பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு
The angel told Joseph
அந்த தூதன் யோசேப்பை பார்த்து சொன்னான்
Verse 21
21 ஆம் வசனம்
Your wife will bear a son
உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள்
And you must call him Jesus
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக
Why
ஏன்
Because he will save his people from their sins
ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்
என்றார். What is the meaning of the name Jesus?
இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன?
One who will save me from my sin.
என்னுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறவர்.
Not just forgive my sin.
பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல.
You have heard me use this example before.
இந்த உதாரணத்தை நான் இதற்கு முன்பாக பயன்படுத்தி இருக்கிறதை கேள்விப்பட்டிருந்திருப்பீர்கள்.
If some people are digging a big hole on the ground in front of my house,
en veettukku munbadhaga oru periya kuliyai vetti kondirukkargal,
and I tell my 2-year-old 3-year-old boy, don't go near that.
Hey, kuli pakkam pogada endru solli enudaiya 3 vayadhu payanukku solugiren.
And like children, they disobeys.
Matra pilligalai pola ivanum keelpidiyamal pogiran.
He falls into that pit.
Andha kuliyile vilundu vidugiran.
6-foot pit.
6 adi kuli.
And he cries out to me, daddy, daddy.
Appa appa endru kathukiran.
So I go running and he's inside that pit.
Odi poi paathal kuliyukulle payan vilundu kidakkaran.
Hey son, I told you not to.
ஏய் நீ போகாதப்பான்னு சொன்னல்ல நான் உனக்கு.
டாடி ஐ அம் சாரி ஐ டிஸ்
அப்பா மன்னிச்சிருங்கப்பா நான் உங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு கீழ்ப்படியாம நான் போயிட்டேன்.
சப்போஸிங் ஐ டெல் ஹிம்
நான் சொல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம்.
ஓகே சன் ஐ ஃபர்கிவ் யூ.
சரி மகனே நான் உன்னை மன்னித்து விட்டேன்.
குட் பை.
டாடா.
ஹேவ் ஐ ஃபர்கிவன் ஹிம்?
நான் மன்னித்து விட்டேனா?
எஸ்.
மன்னித்து விட்டேனா?
எஸ்.
ஆம்.
ஹேவ் ஐ சேவ்ட் ஹிம்?
ஆனால் அதிலிருந்து காப்பாற்றி விட்டேனா, ரசித்து
விட்டேனா? நோ.
இல்லை.
ஹி ஸ்டில் இன் தி பிட்.
அவன் இன்னும் குழிக்குள்ளே தான் கிடக்கிறான்.
There is a difference between being forgiven and being saved.
ஆகவே மன்னிக்கப்படுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு.
You can have your sins forgiven and you may not be saved from your sins.
உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்க முடியும்.
I'll give you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Supposing you got angry 100,000 times in your life.
நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக 100,000 முறை நீங்கள் கோபப்பட்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்.
Lord forgive me, I got angry 100,000 times.
ஆண்டவரே 100,000 முறை ஆண்டவரே நான் கோபப்பட்டு விட்டேன், என்னை
மன்னி. Lord says forgiven.
மன்னித்து விட்டாயிற்று என்று
ஆண்டவர் சொல்கிறார். All 100,000 times you got angry, forgiven.
100,000 முறை கோபப்பட்டீர்களே, எல்லா கோபங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது.
Blood of Jesus has cleansed you.
இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி விட்டது.
Are you forgiven?
நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்களா?
Yes, 100%.
ஆமென்.